காலத்துளி. தமிழறிஞர், கல்வியாளர், நேரியல் வல்லுநர் என்று பல்துறை செயல்பாடுகளை கொண்டிருந்த பேராசிரியர் வாசே குழந்தசாமி அவர்கள் 9 நாட்களுக்கு முன்பு அவர் நம்மிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டார். வள்ளுவ நெறிமுறைகளால் ஈர்க்கப்பட்ட தொலைநோக்கு பார்வை கொண்ட பெருந்தகை குழந்தசாமி அவர்கள். மதுரை காமராசர், அண்ணா பல்கலைக்கழகம், இந்திரா காந்தி திறந்த நிலை பல்கலைக்கழகம் என்று 3 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக இருந்த கல்வி ஆளுமையின் அடையாளம் குழந்தசாமி. துணைவேந்தர்களுக்கெல்லாம் துணைவேந்தர் என்று அவர் மீது பேரன்பு கொண்டிருந்த பேராசிரியர்களால் அவர் வர்ணிக்கப்பட்டவர். பழம்பெரும் சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரிகளை பிரித்து துவக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு குழந்தசாமி துணைவேந்தரான போது இது நல்லதொரு முடிவுதானா என்ற ஐயம் எழுந்தது. 3 முறை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்து அண்ணா பல்கலைக்கழகம் உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகம் என்று பெயர் பெறும் அளவிற்கு அதை வளர்த்தெடுத்தவர் குழந்தசாமி. சாக்கத்தி அகாடமி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற இந்திய அரசின் விருதுகளை வென்றது அவரது சாதனையின் அடையாளங்கள். அமெரிக்காவில் நீர்வளத்துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர். நீர்வளத்துறை ஆய்விலக்கியத்தில் அவரது கண்டுபிடிப்பு குழந்தசாமி மாதிரியம், குழந்தசாமி மாடல் என்று அந்த துறையின் நிபுணர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்ப பங்களிப்பு குழந்தசாமியின் மாபெரும் சாதனைகளில் ஒன்று. தமிழ் வளர்ச்சி என்ற ஒரு பெரும் பரப்பில் அவரது தாக்கம் புறக்கணிக்க முடியாத ஒன்று. நவீன உலகத்திற்கான தமிழை அறிமுகப்படுத்தியவர்களில் முக்கியமானவர் குழந்தசாமி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ் வழியில் பொறியியல் பாடங்கள் எழுதப்பட ஊக்குவித்தவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் குழந்தசாமியின் தமிழ் தொண்டை பாராட்டி கௌரவ முனைவர் பட்டமளித்து கௌரவித்தது. தமிழை செம்மொழியாக இந்திய அரசு அறிவித்ததில் குழந்தசாமியின் பங்கு மாபெரும் பங்கு. தமிழ் மொழியை புலம்பெயர்ந்த தமிழர்களும் எளிதாக கற்க வேண்டுமென்று அவர் ஆர்வம் கொண்டிருந்தார். எனவே தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க வேண்டுமென்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் போராடினார். ஆனால் அவரின் முயற்சியை தமிழக அரசு இதுவரை ஏற்கவில்லை என்பது சோகம்தான். குலோத்துங்கன் என்ற பெயரில் குழந்தசாமி எழுதிய கவிதைகள் பிரபலமானவை. மொழியில் நவீனம் தேடியவர், படைப்புலகில் மரபின் பக்கம் நின்றவர். பெரியாரின் மீது ஈடுபாடு கொண்டு இறுதி வரை இறை மறுப்பாளராகவே குழந்தசாமி வாழ்ந்து வந்தவர். சமூக பார்வை, சமூக வளர்ச்சி குறித்த அக்கறை கொண்டிருந்த பேராளுமை குழந்தசாமி. சாதி குறித்த விவரண தயாரிப்புக்காக நான் 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவரோடு உரையாடியிருந்தேன். அந்த உரையாடலின் ஒரு பகுதி இது.
அதாவது சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதில் அக்ரெசிவ் அப்ரோச் டு திஸ் ப்ராப்ளம், அதை செய்தவர் பெரியார் தான். இதற்கு முன்பு எல்லோரும் எதிர்ப்பு குரல் கிளப்பிக் கொண்டிருந்தார்கள், தத்துவ அளவிலே எதிர்த்து கொண்டிருந்தார்களே தவிர ஓரளவு அதனுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்கு, உயர் சாதிக்காரருடைய செல்வாக்கை குறைப்பதற்கு பெரிய அளவிலே களத்தில் இறங்கி பணிபுரிந்தவர். பின்னால் அவர் பின்னின்றவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் காரணமாக, அது தொடர்பாக பல நடவடிக்கைகளுக்கு காரணமாக இருந்தவர் பெரியார் என்பதைத்தான் நாம் கூற வேண்டும்.
பார்ப்பனியத்தை வந்து நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் பெரியார் சொல்லிட்டு, அது வழியா வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட அல்லது தாழ்த்தப்பட்ட மக்கள்ங்கிற ஒரு ஜாதியை வந்து அவர் ஆழமா செய்துட்டு போயிருக்கிறார் இல்லையா? அதாவது அப்படியான ஒரு பிரிவை வந்து ஒரு ஸ்திரப்படுத்துறத நிலைப்படுத்துற மாதிரி பண்ண இல்லையா பெரியார்?
அதுல 2 கருத்து சொல்லணும். அதாவது இங்க ஒரு 50 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த பேரெல்லாம் பாத்தீங்கன்னா, ராமசாமி முதலியார், முத்துசாமி பிள்ளை, திருமலை சாமி கவுண்டர்னு அந்த ஒரு சாதி பேரும் சேர்ந்து இருக்கும். இன்னைக்கு இந்தியா பூராவிலையும் எல்லா மாநிலத்திலையும் சாதி பேர் பின்னால் இருக்குது. ஆந்திரால ரெட்டி, ராஜு, எல்லாம் வடநாட்டில் எல்லா பேர்லையும் சாதி இருக்குது. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய தலைமுறையில சாதி பேர் இருக்கிறவங்களே நீங்க பார்க்க முடியாது. ஓரளவு அந்த அளவுக்கு சாதியினுடைய ஆதிக்கம் குறைஞ்சு போச்சு. தன்னை சாதி பேரோட சேர்த்து சொல்றதுக்கு எந்த இளைஞனும் இன்னைக்கு விரும்புறதில்லை. ராமசாமின்னு பெயர் வைத்தவனோ அல்லது குப்புராஜின்னு பெயர் வைத்தவனோ குப்புராஜ் முதலியார், ராமசாமி கவுண்டர்னு சொல்லிக்க விரும்புறதே கிடையாது. அப்படி இருந்தா கூட எல்லாம் மாத்திடுறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கல்வியில், பதவியில் ஓரளவு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த இட ஒதுக்கீடு ஓரளவு சாதியை வலியுறுத்துவதற்கு சாதியின் பெயரில் மக்கள் தங்களை நிறுவனப்படுத்திக் கொள்வதற்கு, அதன் மூலம் சாதிக்கு ஒரு புத்துயிர் வருவதற்கு இடமளித்து விட்டது என்ற ஒரு ஆதங்கம் கவலை நியாயமாக சிந்திக்கும் மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இதுவும் மாற்றப்பட வேண்டிய ஒன்றுதான்.
இப்ப தமிழக அரசியல் களத்தை நீங்க எடுத்துக்கிட்டா கூட, இப்ப ஜாதிய வாக்கு வங்கிங்கிற மாதிரியான, நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்ல விரும்பல, அப்படி
அது உண்மை. எனக்கு என்னவோ இதனால் ஒரு நன்மைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு ஒரு ஏற்பாடு, பக்க விளைவுகள்னு சொல்றமே, அந்த மாதிரி பக்க விளைவா ஒரு பெரிய தீமையையும் ஏற்படுத்திட்டுங்கிறது உண்மைதான். அது பெரும்பாலும் இது இந்த இடஒதுக்கீட்டை பெரிய அளவில் ஆதரிக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை மறுக்க மாட்டேன், அது உண்மை, அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஓரளவு சமுதாய உணர்வோடு இருப்பவர்கள் தலைமை இடம் பெறுவார்களானால் இந்த சாதி அமைப்பு இல்லாத ஒரு சமுதாய நீதி உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். சாதி அமைப்பு சாதியை உறுதிப்படுத்தாத சமுதாய நீதி என்ற தலைப்பில் நான் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். எனது கவிதைகளிலும் இதை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்தியாவில் இந்த ஜாதி மட்டும் அழியாத வந்து இருந்திருக்குது. அது நம்ம விரும்பினாலும் கூட நம்ம விட்டு போகாத ஒரு ஏற்பாடா போயிட்டு இருங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு எத்தனையோ பேர் சாதி விட்டு விலகிட்டு போலாம்னு நினைச்சா கூட விலக முடியாத அளவுக்கு அது இந்த நாட்டினுடைய ஏதாவது ஒரு அடிப்படையில் ஒரு பாகமாக ஆகிப்போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப கல்வி கற்று இளைஞர்கள் எல்லாம் வேலைக்கு போக இந்த கலப்பு மனம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய அளவில் அதிகமாயிட்டுது. அப்புறம் சாதி இருந்தாலும் பழைய ஏற்றத்தாழ்வுகள், அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை அதெல்லாம் இப்ப இல்லை. இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் ஒரு இளைஞன் வேறொரு சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் செய்திருக்கிறேன்னு சொன்னா பெரிய அளவில் எதிர்க்கிறது இல்லை. அதனால அந்த இருக்கம் தளர்ந்து இருக்கு. ஆனா கொஞ்சம் காலம் ஆகும். எதிர்காலத்தில் வர்ற தலைவர்கள் இன்னும் கொஞ்சம் அக்ரஸிவா, மூர்க்கத்தனமானு சொன்னா கூட தப்பு இல்லை, இதை ஒழிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். தானா ஒழியாது சாதி. இன்றைக்கு அந்த சாதி ஒழிப்பின் அடிப்படையில் தான் பெரியாருடைய ஒரு கட்சியினுடைய கொள்கையாக இருந்தாலும் சாதி ஒழிக்கணுங்கிறதுல அந்த அரசியல்வாதிகள் யாருக்கும் பெரிய ஆர்வம் இருக்கிறதாக எனக்கு தெரியல.
இல்லை, இப்போ இடஒதுக்கீடு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ இதே மாதிரி வந்து கலப்பு மனம் செய்தவங்களுக்கு சலுகைகள், இடஒதுக்கீடு இப்படி அரசு கொண்டு வரலாம் இல்லையா?
அதாவது கலப்பு மனத்தை ஊக்குவிக்கணும், கலப்பு மனம் செய்தவர்களுக்கு தனியாக பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லிட்டு நான் என்னை பற்றி சொல்றதுக்கு நான் வருந்துகிறேன். நான் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். ஏன்னா கலப்பு மனம் செய்தவங்க தான் ஜாதி விட்டு வெளியில் போனவங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ரிசர்வேஷன் கிடையாது. அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏதாவது ஒரு சாதியை சொல்லி ரிசர்வேஷன் தேடுறாங்க. நம்ம ரிசர்வேஷன் இந்த கலப்பு மனக்காரர்களை கூட சாதிவாதிகளா மாத்திக்கிட்டு இருக்குது. தனிப்பட்டவங்க அதை விடணும்னு நினைச்சா கூட விட முடியாத நிலைமை. ஒரு கட்சி தலைவரா இருக்கிறவங்க, நீங்களே இன்னைக்கு ஒரு கட்சி தலைவரா இருந்தா கூட, சாதி எதிர்ப்பு உணர்வு உங்களுக்கு இருந்தால் கூட, அந்த தொகுதியில நம்ம ஜெயிக்கணும்னா இந்த ஆளை நிறுத்தி வச்சா தான் முடியும் அப்படின்னு வர்றப்ப நீங்க அதைத்தான் செய்ய வேண்டிய ஒரு ஒரு கட்டாய சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி போச்சு. அது பெரியார் மாதிரி இன்னொரு பெரிய சமுதாய சீர்திருத்தவாதி தோன்றித்தான் தமிழ்நாட்டில் மாற்றணும்னு தோணுது எனக்கு.
நீங்கள் வந்து தமிழக முதலமைச்சர் அவர் கருணாநிதியோட ரொம்ப நெருக்கமான ஆள். இப்போ அவர் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதின்னு சொல்றவர், அல்லது சின்ன காரியங்கள் செய்திருக்கிறாரு. அவர் வந்து இது மாதிரி ஒரு இடஒதுக்கீடு அல்லது இது மாதிரி ஒரு சலுகையை அறிவிச்சா வந்து அது இந்த லாங் ரன்னா வந்து ரொம்ப எதிர்காலத்தில் வந்து நிச்சயமா ஜாதி ஒழிப்புக்கு அது வழிவகுக்கும் இல்லையா?
ஆமா, நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, அரசியல்னு வந்துட்டுதுன்னா தேர்தலில் எதை வச்சா வெற்றி அடையலாங்கிறதே ஒரு அடிப்படையாக போயிடுது. அதை வச்சு தான் இன்றைக்கி எல்லாரும் அரசியல் நடத்துகிறாங்க. இப்போ என் போன்றவர்கள் நெருக்கம்னு சொல்கிறதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்குது. நான் கல்வியாளன், தமிழில் ஈடுபாடு உடையவன். அது தொடர்பாக தான் நான் அவர்கிட்ட தொடர்பே நெருக்கமே தவிர எல்லா பிரச்சனைகளிலும் எனக்கு தொடர்பு கிடையாது, நான் தொடர்பு வச்சுக்கிறதும் இல்லை.
ரொம்ப நன்றி ஐயா.
வணக்கம் வணக்கம்.
ரொம்ப நன்றி.
காலர் துளி துளி படைத்தவர் ராய்சல்.